நாம் தேவனை கனம் பண்ணினால் அவர் நம்மை கனம் பண்ணுவார் என்று நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, நாம் 2 கொரிந்தியர் 4 அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நாம் வாசிக்க விரும்புகிறேன். 2வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். வெட்கமான 2 கொரிந்தியர் 4:2, வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வந்தார்னா அவரை கனம் பண்ணணும், அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். அப்படின்னா என்ன செய்யும்னா, பெட்டில் இருக்கக்கூடிய பெட்ஷீட் எல்லாம் எடுத்துட்டு புது பெட்ஷீட் விரிப்போம், டேட்டியா அதாவது தூசி படிந்த இடத்தையெல்லாம் நம்ம சுத்தம் பண்ணுவோம், அவங்க உபயோகிக்கக்கூடியதான டாய்லெட்டோ அல்லது வேறு எந்த இடமோ அதை சுத்தம் பண்ணுவோம். இப்போ இந்த கான்ஃபரன்ஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி சகோதரர்கள் தங்கக்கூடிய ஒவ்வொரு இடம், இந்த விஜயா மகால்லாம் முன்னக்கூடியே நம்ம ஆளை விட்டு நம்ம சுத்தம் பண்ணியிருக்கிறோம். அதில் உள்ள பக்கெட்டெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் எல்லாம் நம்ம இன்சியல் போட்டிருக்கோம். ஏன்னா அங்கே அந்த உள்ள பக்கெட்டெல்லாம் எடுத்துட்டு த டேட்டி ஒன் வி ரிமூவ், நம்ம வந்து புதுசாக நம்ம இங்கே பக்கெட்டுகள் டாய்லெட்டு கப் எல்லாம் நம்ம வச்சுருக்கோம். ஏன்னா நம்ம தேவனுடைய பிள்ளைகள் இது உபயோகிக்கிறதும் இது சுத்தமாக இருக்கணும். அப்போ நம்ம வீட்டில் வரக்கூடிய ஒரு கெஸ்ட்டுக்கு அவங்க குடிக்கக்கூடிய தண்ணீர் கொடுக்கக்கூடிய டம்ளர், அவர் சாப்பிடக்கூடிய தட்டு, அவங்க படுக்கக்கூடிய படுக்கை, அவங்க உபயோகிக்கக்கூடிய டாய்லெட், மற்ற பொருட்கள் எல்லாவற்றையும் ரொம்ப சுத்தமாக வச்சுருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். பரிசுத்தாவியாகிய தேவன் நம் இருதயத்தில் வாசம் பண்ணுகிறார். அவரே நம்முடைய இருதயத்தை ஆலயமாக கொண்ட தேவன். புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், நம்முடைய இருதயத்துக்குள்ளே பரிசுத்தாவியானவர் ஊற்றப்பட்டிருக்கிறார் என்று வாசிக்கிறோம். என்றென்றும் நம்மோடு தங்கி இருக்கும்படிக்கு தேவன் பரிசுத்த ஆவியை அனுப்பியிருக்கிறார் என்று யோவான் எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். இப்போ புறம்பே தேவனை கனம் பண்ணுறதும் அவசியம்தான். முதலாவது அது உள்ளிருந்து ஸ்டார்ட் ஆகணும். இப்போ நம்ம இங்கே என்ன வாசிக்கிறோம்னா, வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து, டினவுன்ஸ் ஷேம்ஃபுல் டீட்ஸ் இன்சைட், நம்முடைய உள்ளான இருதயத்துக்குள்ளே ஏதாவது ஒரு பொருளை குறித்தோ ஏதாவது ஒரு மனிதர்களை குறித்தோ அந்தரங்கமாய் ஓடக்கூடியதான நினைவுகள் வெளியரங்கமாக்கப்பட்டால் நீங்கள் வெட்கப்பட வேண்டியிருக்குமோ? அருமையானவர்களே, இப்போ மறைவாக இருக்கக்கூடிய காரியம் வெளியரங்கமாக்கப்படும் பொழுது நாம் வெட்கப்படுவோமா? இப்போ நாம் வந்து இப்போ ஒருவர் சகோதரர் சகோதரின்னு சொல்கிறோம், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அல்லது அக்கா தம்பி மாமா அத்தை மச்சான் இப்படிலாம் என்னென்ன உறவுகள்லாம் நம்ம பழகிக்கிறோம். சர்ச்சில் வந்து பிரதர் சிஸ்டர்னு கூப்பிட்றோம், பெரியவங்க சின்னவங்க. உங்களுடைய இருதயத்தில் அவங்கள பற்றியதான கற்பனைகள் பரிசுத்தமாக இருக்கிறதா? உங்களுடைய இருதயத்தில் ஓடக்கூடிய நினைவுகளை பரிசுத்த ஆவியாகிய தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் அவருக்கு தங்கும்படி ஒரு இடத்தை கொடுத்து விட்டு அந்த இடத்துல ஒரு மூலையில் பார்த்தா அப்படியே குப்பை இருக்குது, அவர் படுக்கக்கூடிய பெட்டில் போய் பார்த்தா ஒரே டஸ்ட்டு அல்லது அழுக்கு இருக்குது, அவர் சாப்பிடக்கூடிய தட்டில் பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப இருந்தால், வி ஆர் டிஸானரிங்கும். ஒரு விருந்தாளியை வருந்தி வீட்டுக்கு வர சொல்லிட்டு நாம் அவருக்கு வந்து ஒரு தங்கிறதுக்கான இடம், அவர் கொடுக்கக்கூடிய எந்த இதுவும் வந்து ஒரு சுத்தம் இல்லாமல் இருந்தால் அவரை நாம் வந்து டிஸானர் பண்ணுறோம். இப்போ பரிசுத்தாவியாய் தேவன் நம்ம இருதயத்தை பார்க்கிறார். அதில் ஓடக்கூடிய நினைவுகள் அந்தரங்கத்தில் பார்க்கிற தேவன் அதை இப்பொழுது வெளியரங்கமாக்கினால், அந்த கீழே ப்ரொஜெக்டர் மூலமாக ஒரு ஸ்கிரீனில் போடுறது மாதிரி, இப்போ ஆல் ஆஃப் அ சடன் நம்முடைய இருதயத்தில் ஓடக்கூடிய நினைவுகளை இப்போவே அப்போவே ஒரு ஸ்கிரீனில் இங்கே டிஸ்பிளே பண்ணால் பாருங்கள். இப்போ குற்றவாளிகளெல்லாம் அவங்க கைது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, பேங்கில் கொள்ளையடித்தவன், கொலையாளி, திருடன், தீவிரவாதின்னு பிடிச்சிங்கன்னா பேப்பரில் அவன் ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னாக்க இப்படி முகத்தை மூடிப்பாங்க. ஏன்? வெட்கமாக இருக்கு. லஞ்சம் வாங்கினவங்க, பெரிய பெரிய ஆஃபீஸராக இருக்கும், பேங்கில் பெரிய மேனேஜர் அல்லது பெரிய ஆஃபீஸர், மிகப்பெரிய உயர்ந்த பதவியில் இருந்தவங்க, அவங்களாம் மிக பந்தாவோடு வெளியே வந்தவங்க. அவன் இருதயத்தில் அவன் பொருள் ஆசை உள்ளவனாக இருந்தான். அதை இப்பொழுது வெளியரங்கமாகிவிட்டது. அவன் திருடி குற்றத்தில் அகப்படும் பொழுது வெளியரங்கமாகிவிட்டது. இப்பொழுது வெளியரங்கமாகும் பொழுது அவனுக்கு வெட்கமாக இருக்கிறது. அவன் முக்காடு போட்டுக் கொள்கிறான், வெளியில் வந்து அவன் முகத்தை மறைத்துக் கொள்கிறான். அதற்கு முன்பாக பந்தாவா வெளியில முகத்தை காண்பிச்சிருப்பாங்க. அருமையானவர்களே, தேவனுடைய வேலையை செய்த ஊழியக்காரனாகிய வேலைக்காரனாகிய இந்த பவுல் சொல்கிறார், வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும். பிரதர் விக்டர் இப்ப ஷேர் பண்ணும்போது சொன்னார், பிள்ளைகளோ அல்லது கணவன்மார்களோ நகை இணையாத தங்களுடைய தாயை அல்லது மனைவியை பிள்ளைகளை அழைத்து கொள்ளும் போகும்போது நம்ம ஒரு வேளை வந்து உள்ளுக்குள்ள அதை குறித்து வெட்கமா, ஓ எனக்கு வந்து ஒரு மதிப்பு குறைச்சலாக இருக்கும், நகரே நகை போட்டுட்டு வந்தால் மரியாதையாக இருக்கும், நகை இல்லைன்னா மதிப்பு குறைச்சலாக இருக்கும், படிக்காத என்னுடைய பெற்றோர்களை நான் அழைத்து கொண்டு போய் இவர்கள் படிக்காதவர்கள் ஏழைகள் என்று காண்பித்தால் ஒருவேளை அது எனக்கு வெட்கமாக இருக்கும், படித்தவங்களாக இருந்தால் அல்லது நல்ல டீசெண்டாக பார்க்க ஆள் நல்லா இருந்தால் வசதியாக இருந்தால் அவங்கள என்னுடைய பெற்றோர்கள் என்று சொல்வதற்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், இப்போனா அது வெட்கமாக இருக்கு அப்படின்னு நினைச்சோம்னா, பரிசுத்த ஆவியானவர் இந்த நினைவுகளை இருதயத்தில் பார்க்கிறார். மற்றவங்க கார்னர் பண்ணுறாங்களோ இல்லையோ நான் சொல்கிறேன், இன்னைக்கு உலகத்தில் நிலம் என்ன தெரியுமா, அந்த காலத்துல எல்லாம் வந்து விதவைகள் ஆகினவங்க கணவனை இழந்தவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒருவேளை வயோதிகர்களாக இருந்தால் கூட அல்லது இளம் வயதிலே கூட அவங்க வெள்ளை சேலை கட்டுவாங்க, நகையெல்லாம் கலட்டிடுவாங்க, முட்டட்டின்னு இருப்பாங்க, அவங்க மனப்பூர்வமாக அந்த வெட்கத்தை துக்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். ஆனால் இன்றைக்கு கணவன் இறந்தால் கூட அவர்கள் கணவன் வாழ்வது போல நகைகளை அணிந்து கொள்கிறார்கள், தங்க தாலி செயினை கூட போட்டுக்கிடுவாங்க. ஒரு சிலர் வந்து அது சேஃப்டிக்காக அப்படின்னு சொல்கிறாங்க, ஏன்னா நகை அணிந்திருந்தால் தான் அவங்களுக்கு சேஃப்டி, இல்லைன்னா அவர்கள் வந்து கணவன் இல்லாதவர் அல்லது திருமணம் ஆகாதவர்கள் என்று யாராவது நம்மை தொந்தரவுக்கு உள்ளாக்கக்கூடும் என்று பாதுகாப்பு என்று சொல்கிறார்கள். ஒரு சில அப்படிப்பட்டதான காரியத்தினால் ஒரு வெட்கம் ஒரு அவமானம் என்று சொல்லி அவர்கள் தங்களை சுயமங்கள பெண்களைப் போல காண்பித்துக் கொள்ள விரும்புகிறார்கள். ஆனால் நம்முடைய சபையில் இருக்கக்கூடிய வாலிப பெண்கள், திருமணம் ஆக வேண்டியவர்கள், நகைகளை கலற்றி தேவனுக்கு முன்பாக வாழ்கிறார்கள் என்று சொன்னால், ஊரில் உள்ளவங்க உலகத்தில் உள்ளவங்க என்னை பற்றி என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, வாலிப வயதில் உள்ளவங்க என்னை அசிங்கமாக நினைத்தாலும் பரவாயில்லை என்று நினைப்பது எவ்வளவு பெரிய கனத்துக்குரியதான விஷயம். நான் சொல்றேன், உங்களை நான் கனம் பண்றேன், தேவன் கனம் பண்றார், சபை கனம் பண்ணுகிறது. நகையை அணிவதா வேண்டாமா என்பதை குறித்து நீங்களே தீர்மானம் பண்ணிக் கொள்ளுங்கள். ஆனால் ஒரு கனத்துக்குரிய விஷயம் என்னன்னா, அவர்கள் தேவனை கனம் பண்ணுகிறார்கள். உண்மையிலேயே தேவனுக்கு முன்பாக வாழ்ந்து, எனக்கு நகை ஒரு அலங்காரம் அல்ல, எனக்கு தேவன் என்னோடு கூட இருக்கிறார் அதுதான் அலங்காரம் என்று நினைக்கிறவர்கள் நிச்சயமாக தேவன் கனம் பண்ணுவார். ஏன்னா they don't care for anybody's opinion. எந்த மனிதனுடைய அபிப்பிராயம் எனக்கு வேண்ட இல்லை, எவனும் எனக்கு பின்னாடி வர வேண்டியதில்லை, எனக்கு என்று தேவன் ஒரு நல்ல துணையை ஏற்ற வேலையிலே தருவார். இப்படி ஒரு நகை அணியாத ஒரு தாயை தாய் என்று சொல்ல ஒரு மனுஷன் வெட்கப்படலாம், மனைவி என்று சொல்லி ஒரு ஃபங்க்ஷனுக்கு அழைத்து கொண்டு போக வெட்கப்படலாம். அப்படின்ற நிலை இருந்துச்சுன்னா ஒரு நகையணியாத ஒரு வாலிப பெண் அவளுடைய இருதயத்துக்குள்ள என்னெல்லாம் என்ன வரும், அதெல்லாம் வெறுத்து தான், அதெல்லாம் வெறுத்து அந்த வெட்கமான காரியமெல்லாம் இப்போ என்கிட்ட கிடையாது, நான் தேவனை கனம் பண்ணுகிறேன். கருமையானவர்களே, இப்போ வெட்கம் கிடையாது. இவர் இந்த இடத்துல எழுதும்போது ஊழிய காரியத்தில் எழுதுகிறார். எப்படின்னா பாருங்க, தேவன் சொல்லாத வார்த்தைகளை கூட புரட்டி இருதயத்தில் ஒரு அந்தரங்கத்தில் உண்மை இல்லை. பாருங்க, இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை எப்படிலாம் புரட்டுறாங்கன்னா, கர்த்தர் உன்னை ஐஸ்வர்யவானாக்குவார். புதிய ஏற்பாட்டில் எங்கேயாவது இருக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ரட்சிப்பின் சுவிசேஷம் சொல்லும்போது பணக்காரனை பார்த்து சொன்னார், நீ உனக்கு உண்டான விலையெல்லாம் விற்று தரித்திரர் கொடுத்து விட்டு நீ என்னை பின் செல் என்று சொன்னார். ஆண்டவர் சொன்னார், இதோ மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை என்று சொன்னார். அப்போஸ்தலனாய் பவுல் சொன்னார், எல்லாவற்றையும் காட்டிலும் அப்போஸ்தலாய் எங்களை துடைத்து போட்ட அழுக்கை போல குப்பையை போல ஆனோம் என்று சொன்னார். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்துவத்தில் ஜனங்களை கூட்டி சேர்ப்பதற்காக, இதோ தேவன் உனக்கு பணத்தை தருவார், உனக்கு ஆசையை தருவார், ஐஸ்வர்யத்தை தருவார். இதுதான் இங்கே பவுல் சொல்றாரு, தந்திரமாய் நடவாவலும் தேவ வசனத்தை புரட்டாமலும். எதுக்காக புரட்டுறாங்க, பொருளாசை உள்ளவனை ஆதாயம் பண்ணி கொள்வதற்காக, ஆள் சேர்ப்பதற்காக. அவர்கள் பொருள் ஆசை உள்ளவனுக்கு தீனி போடுவது போல, தேவன் உனக்கு பணத்தை தருவார், உன் சொத்தை பெருக பண்ணுவார், உன் ஆசையை பெருக பண்ணுவார், ஐஸ்வர்யத்தை தருவார். இதெல்லாம் பழைய ஏற்பாடு, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள். புதிய ஏற்பாட்டில் எழுதியிருக்க 1 கொரிந்தியர் 15 19 வசனத்தில் என்ன எழுதியிருக்கு, இம்மைக்காக மாத்திரம் நாம் தேவன் பேரில் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனிதர்களை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். நீங்க கொடு 10% கொடுத்தா அவனுக்கு 10%, 100% கொடுத்தா அவனுக்கு 100%, என் பர்ஸ் நிறைஞ்சிடும். பொருள் ஆசை உள்ளவர்கள் தந்திரமாய் வார்த்தையை சொல்லி பொருள் ஆசை உள்ளவர்களை ஆதாயம் பண்ணுகிறார்கள். அருமையானவர்கள், இன்னைக்கு உலகத்தில் உள்ளவங்க வந்து, நேற்று எனக்கு ஒரு செல்லில் ஒரு மெசேஜ் வந்துச்சு, நேத்த முந்தானாலா, உங்களுக்கு 5 கோடி ரூபாய் விழுந்திருக்கிறது. 5 கோடி வேணா செல்ல மெசேஜ் இருக்க காமிக்கிறேன், 5 கோடி எனக்கு. அந்த 5 கோடி ரூபாய் பரிசை உங்களுக்கு அனுப்புவதற்கு உடனடியாக உங்களுக்கு போன் நம்பர், அட்ரஸ் எல்லாவற்றையும் எங்களுக்கு உடனடியாக நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க. ஏன்னா ஃபோன் நம்பரே எனக்கு, என் ஃபோன் நம்பரே உங்களுக்கு தெரியலைங்கிற, என் அட்ரஸே தெரியலைங்கிற, 5 கோடியை கொடுத்துருக்க உங்கிறீங்க. அதை பார்சல் அனுப்புறதுக்கு போஸ்டல் செலவு மாத்திரம் இவ்வளோ அனுப்புங்கன்னு அப்புறம் அடுத்தாப்புல ஒரு மெசேஜ் வரும். அதே மாதிரி தான் இன்னைக்கு கிறிஸ்துவத்தில் உனக்கு தேவன் வந்து பணத்தை தருவார். உன்னிடத்தில் இருக்கிறதை கொடு, கமான் போடு போடு, ரெண்டு ரெட்டிப்பு, இப்படியெல்லாம் சொல்லி பொருள் ஆசை உள்ளவர்களை தான் சபையில் வந்து உட்கார வைக்க முடியும். அந்த சபை பரிசுத்தமாக இருக்குமா? நீ பொருள் ஆசையை விதைத்தாய், பொருள் ஆசை உள்ளவர்களை சபையில் கூட்டி சேர்க்கிறாய், அவர்கள் சீசர்களாக இருப்பார்களா? எனக்கு என்ன கிடைக்கும் ஆண்டவரிடத்தில் அப்படிதான் நினைப்பாங்க. எனவே தந்திரமாய் வேத வசனங்களை புரட்டுகிறார்கள். தேவன் ஆண்டவராய் இயேசு புதிய ஏற்பாட்டில் எங்கே அப்படி வார்க்க பண்ணியிருக்கிறார், நான் உனக்கு பணத்தை தருவேன், உன் தேவைகளை சந்திப்பார். நாட் வாட் யூ வாண்ட் பட் வாட் யூ நீட். உனக்கு என்ன தேவையோ அதை தேவன் தருவார், உனக்கு என்ன எல்லாம் நீ விரும்புறியோ அதை தரமாட்டார். விரும்புறதுங்கிறதுக்கும் தேவை என்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. வேத வசனத்தை புரட்டுகிறார்கள், நாங்கள் அப்படி புரட்டுறதில்லை, தந்திரமாய் நடக்கிறார்கள். அதாவது வெளியரங்கமாக சொல்லாமல், பிரதர் சொன்னது போல் நீங்கள் வர வேண்டாமா, இது ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப கஷ்டம், வேண்டாமா நான் போயிட்டு வந்துடுறேன், இது எல்லாருக்குமே வரக்கூடியது தான். ஆம் அருமையானவர்களே, ஆரம்பத்தில் எனக்கும் அது மாதிரிலாம் வந்திருக்கு. முழுக குளிச்சிட்டோம்னா தூக்கமே கிடையாது. பிரதர் சகோதரர் விக்டோருடைய இயற்பெயர் என்ன தெரியுமா? ராமநாதன். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, ஹீஸ் பிரதர் ராமநாதன். அவர் இந்துவாருந்து வந்தவர் தான், நிறைய பேருக்கு தெரியாது. ஆமருமையானவர்களே, நான் ஒரு கிறிஸ்டின் என்று சொல்வதற்கு வெட்கம் வேண்டியதில்லை, தேவனை மகிமைப்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறோம். எனவே நம்முடைய பழைய காரியங்களை குறித்து ஒரு சிலர் எப்படின்னா இப்படி இழிவு, அதாவது ஒரு சகோதரன் வந்து திருமணம்னு வரும்பொழுது வந்து உங்களுடைய கேஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டோம். நம்ம கேஸ்ட்டு பார்க்கறதில்ல, ஆனால் திருமணம் பண்ணி போகிற ஒருவர் ஒருவர் அறிந்து செஞ்சுக்கிறோம். அதுக்காக தான் அறியாமல் செய்யக்கூடாது, ஏமாற்றக்கூடாது தந்திரமா. அவர் சொன்னது என்னென்னா, எங்க சபையில கேஸ்டே பார்க்க மாட்டோம், கேஸ்ட் பார்க்கறேன்னு அந்த திருமணமே வேண்டாம். கிராப்டினஸ், தந்திரம் உள்ள என்னன்னா, என்னுடைய ஜாதியை சொன்னா மற்றவங்க என்ன இழிவா நினைப்பாங்களோ அப்படிங்கிறது உள்ள வெட்கம். இது வெளியரங்கமான வெட்கமா இருக்கும் எனக்கு, அதனால டோன்ட் ஃபீல் அஷேம்ட் ஆஃப் எனி திங். நீ கிறிஸ்தவனா இருப்பது நிமித்தம், நீ உண்மையை சொல்றது நிமித்தம் யாராவது உனக்கு வந்து வரலைன்னா நல்லது. அதே சமயத்தில் சில சகோதரர்களை பார்க்குறோம், நான் என்ன ஜாதின்னு இங்கே சொல்லுங்கள், என்னுடைய வருமானம் என்னன்னு சொல்லுங்கள், என்னுடைய படிப்பு என்னன்னு சொல்லுங்கள், என் நிலைமை இது தான் அதை சொல்லுங்கள், அதுதான் வெளியரங்கமாக வாழ்றது. ஆமருமையானவர்களே, வெட்கமான அந்தரங்க காரியங்களை வெறுத்து உள்ள, நீங்கள் யாராவது ஒருத்தரை பற்றி நம்ம வந்து பழகுறோம், சகோதரர்கள் சகோதரிகள் பழகுறோம், அவங்கள பற்றி ஒரு தவறான ஒழுக்க கேடான கற்பனைகளை உள்ளே வைத்து கொண்டு நீ என்ன உறவு முறை வேணாலும் வெளியே சொல்லலாம். பரிசுத்த ஆவியானவர் அதை பார்க்கிறார். இன்றைக்கு நீ ஒரு சகோதரனே சகோதரி பழும்போது, அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சி இப்படியெல்லாம் நீங்கள் பழகிக்கலாம், வெளியில் சொல்லிக்கலாம், பிரதர் சிஸ்டர், உங்களுடைய இருதயத்தில் உங்களுடைய கற்பனையில் அவர்களை நீங்கள் ஒழுக்கமாக நினைக்கிறீர்களா? சில அலுவலகங்களில் வேலைக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து பெண்களுக்கு விழுந்து விழுந்து வேலை செய்வாங்க. பாவம், பாவம் பெண். பெண் என்றால் பேயும் இறங்கும், பேய் தான் இறங்கும், பெண்கள் இடத்துல பேய் தான் நிறைய இறங்குது. ஏன் தெரியுமா? பெண்கள் பால் உள்ள ஈர்ப்புனால, பாலிய இச்சையினால ஓடி ஓடி உதவி செய்வாங்க. அதே இது இன்னொருத்தன் அங்கே பாவம் பக்கத்தில் ஒருத்தன் ஆம்பளையால் உட்காந்துருப்பா முழிச்சுக்கிட்டோன்னு தெரியாம அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஆள் இருக்காது. அதே மாதிரி ஒரு பெண் ஒரு வாலிய பையனை பார்த்தா அவன் பால் ஈர்க்கப்படும் பொழுது அந்த அண்ணே அந்த தம்பி அப்படின்னு நம்ம வந்து ரொம்ப நமக்குள்ள வந்து ரொம்ப ஒரு அதிகமான அன்பு அப்படியே பொங்கி எழலாம். உங்களுக்குள்ள உண்மையான அன்பு இருந்தால் நல்லதான், பட் stand before God, தேவனுக்கு முன்பாக நில்லு. இப்பொழுதே உன் இருதயம் அப்படியே ஸ்கிரீன் விலகிறது மாதிரி விலகுச்சுன்னு சொன்னா, பளிச்சின்னு ஸ்கிரீன்ல உன் இருதயத்தில் ஓடக்கூடிய நினைவுகளை, அந்தரங்கங்கள், ஊமையா இருக்கக்கூடிய அந்தரங்கம், இருளிலே இருக்கக்கூடியதான சிந்தனைகள், உன் சிந்தனைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நோக்கம், யுவர் தாட்ஸ் அண்ட் மோட்டிவ்ஸ், ஒரு காரியத்தை செய்யறதுடைய நோக்கமும், அந்த நோக்கத்தினால் விளையக்கூடிய சிந்தனைகளும் வெளியரங்கமாக்கப்பட்டால் நீ வெட்கப்பட வேண்டியிருக்குமா? நீ துக்கப்பட வேண்டியிருக்குமா? ஒன் திங், டினவுன்ஸ் இட், அதை விட்டுவிடு, அதை வெறுத்து விடு. அதுதான் இங்க எழுதியிருக்கு, அந்தரங்கமான காரியங்களை வெறுத்து விடு. சிலருடைய உங்க கம்ப்யூட்டர்ல கொஞ்சம் நான் ஒர்க் பண்ணிட்டு தரவா அப்படின்னு சொன்னோன்னா, இல்லைங்க அது வந்து நான் யாருக்கும் கொடுக்கறது இல்லை. ஏங்க கொடுக்கறது இல்லை, கொஞ்ச நேரம் அவசரம்ங்க, அப்ப கொஞ்சம் இருங்க நான் ஓபன் பண்ணி தந்துடுறேன். ஏன்னா அதுல இவர் நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பார், நிறைய தகாத காட்சிகள் அது இதெல்லாம். ஷேம், அந்தரங்கம், உன் அந்தரங்கம் வெட்கப்படக்கூடியதா இருக்கிறதா? உன் அந்தரங்கம் வெளியரங்கமானால், நீ யாராவது ஒருவரை பற்றி அல்லது ஏதாவது ஒரு பொருளை பற்றி உன் இருதயத்தில் நீ மறைத்து வைத்திருக்கிறதான காரியம் வெளியரங்கமாக்கப்பட்டால் அது வெட்கத்துக்குரியதா இருக்குமா? மகளே மகனே விட்டுவிடு, அதை வெறுத்து விடு. நாங்கள் வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தந்திரமாய் அதை மறைக்கிறது. கிராப்டினஸ், ஊழியம் செய்கிறவர்கள் மறைக்கிறார்கள் தங்கள் பொருளாசையை மறைத்து எண்ணிக்கையில. தே குளோரி நம்பர்ஸ், அது எப்படியான எண்ணிக்கையில் ஆட்கள் வருகிறதுல அவங்க சந்தோஷப்படுறாங்க, பணம் சேர்றதுல சந்தோஷப்படுறாங்க. ஆனால் இவர்கள் தேவனை கனம் பண்ணுவதில்லை. கொடுங்கள் கொடுங்கள், தேவன் உங்களுக்கு கொடுப்பார். அப்படி கூட்டங்களை நிறைய பார்த்தீங்கன்னா பல காணிக்கைகள் எடுப்பாங்க, உங்களிடத்துல சத்தமில்லாத காணிக்கையை போடுங்கம்பாங்க. திரும்ப திரும்ப அஞ்சு செஷன் நடந்துச்சுன்னா சரி, எப்படி மூணு காணிக்கையாவது எடுத்துருவாங்க. ஆனால் அந்த கூட்டத்தில் கடைசி என்ன சொல்லுவாங்க, இன்னும் கொஞ்சம் தேவை சந்திக்கப்பட வேண்டியிருக்கு. நீங்கள் தேவனை கனவீனம் பண்ணுகிறீர்கள். யூ டோன்ட் ஹவ் பிலீவ் இன் த லார்ட். தேவனுடைய வல்லமையில் அதிகாரத்தில் உனக்கு நம்பிக்கை இல்லை. எனவே தந்திரமாய் தேவனுடைய பேரால வார்த்தைகளை சொல்லி, இதோ கொடுங்கள் கொடுங்கள் என்று வாக்கு தத்தங்களை அள்ளிவிட்டு, வேதத்தில் இருக்கிறத காட்டிலும் அதிகமாகவே அள்ளிவிட்டு தந்திரமாய் அவருடைய பணத்தை கறக்கிறது. இந்த கூட்டம் ஆரம்பிக்கும் பொழுது, இந்த கான்ஃபரன்ஸ் நாங்கள் நினைக்கும் பொழுது, திடீரென்று வந்த பொழுது, நாங்கள் கான்ஃபரன்ஸ்லேயும் அப்படியே அப்படியே கொஞ்சம் வேலையெல்லாம் செஞ்சுட்டு நான் சொல்கிறேன், சாக்னத்து கேட்டார் இந்த கூட்டத்துக்கு எவ்வளோ செலவுலையும்னு. சுமார் 4 to 5 lakhs, நாலுலேருந்து ஒரு 5 lakhs ஆகும்னு நினைக்கிறேன் பிரதர். ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சபை வந்து ஒரு 5 lakh rupees செலவழிக்கணும்னு அது பெரிய காரியம். நாங்கள் எங்களை நம்பி கான்ஃபரன்ஸ் நடத்தலை. ஆனால் உயிர் உள்ள உண்மையுள்ள வல்லமையுள்ள தேவனை நம்பி நடத்துகிறோம், ஒரு காலம் வெட்கப்பட்டு போகிறதே இல்லை. பிரதர் கேட்டார், அதுக்கெல்லாம் பணத்துக்கு என்ன பண்ணுவீங்க, உங்கள் தேவைகள் சந்திக்கப்பட்டிருக்கிறதா? எஸ் நாட் எஸ் பிரதர், என்னமாவது கொடுத்துட்டு போவாரான்னு லேசா நினைக்கிறேன் பிரதர். நோ நோ நோ, ஆல்ரெடி நான் கான்ஃபரன்ஸ் நடத்தும்போது அங்கேயே எங்கள் ஊர்லேயே சொன்னேன் நான், இன்னைக்கு செட்டில் பண்ணணும்னாலும் நம்மகிட்ட பணம் இருக்குது, தேவன் கொடுத்துருக்கிறார். ஆமருமையானூரில் ஒருத்தட்டே நம்ம கையன் சவர் சொன்னார், தட்டுக்காசு கை என்ன, யாரு பிச்சை எடுக்கிறவங்க தான் கையேந்துவாங்க. எத்தனை கூட்டங்கள்ல தே ஆர் டிஸ்ஆனரிங் தி நேம் ஆஃப் God. நான் சொல்றேன், இந்த பிரசங்கத்தை கேட்டவனே இவங்கிட்ட எல்லாம் காசு இருக்கு, நீங்க யாரும் கொடுக்க வேண்டாம், உங்க காணிக்கை வேண்டாம், வச்சுக்கோங்க, கொண்டு போங்க ஃபர்ஸ்ட் செலவுக்கு. எது சொல்ல வரேன் தெரியுமா, ஐ பிலீவ் இன் God, தேவனை விசுவாசிக்கிறேன். எங்களுக்கு நமக்கு வந்து அங்கிருந்து பணம் வருதல்ல, நிறைய பணக்கார சேவை. நோ 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 நோ, 2-3 months முன்னாடி எங்கிட்ட இருந்தது வெறும் 25,000 rupees தான். ஆனா எதுக்கு சொல்லுவாரேன்னா, தேவனை கனம் பண்றேன்னா என்ன அர்த்தம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. தேவன் சொன்னார், பிரதர் காலையில் சொன்னார், தேவன் உன் பேரில் நம்பிக்கையா இருக்கிறார், நீ அவர் பேரில் நம்பிக்கையா இருக்கிறாயா? சாத்தான் சொல்லுவான், இதெல்லாம் உன்னால முடியாது, வெற்றி வாழ்க்கை, பண ஆசையை இருக்கிறது, அப்புறம் பாலி இச்சையை ஜெயிக்கிறது, கோபத்தை ஜெயிக்கிறது, இதெல்லாம் உன்னால எல்லாம் இதெல்லாம் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லுவான். யார் சொல்லுவா? சாத்தான் சொல்வான். தேவன் சொல்வார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை. உன் கையை நான் விடுவதில்லை, அவ்வளவுதான், உன்னை கை விடுவதும் இல்லை என்று தேவன் சொல்லி இருக்கிறாரே. அதனாலதான் நாம பணத்தை முக்கியப்படுத்துறதே இல்லை. We never run out of funds. For the past many years we are conducting the conference. கான்ஃபரன்ஸ்ல எத்தனையோ வருஷமா நடத்திட்டு இருக்கோம், பணத்தை பத்தி பேசினதே கிடையாது. ஆனா ஒரு நாளும் பண குறைச்சல் வந்ததே கிடையாது. ஒவ்வொரு கான்ஃபரன்ஸுக்கும் செலவு கூடிக்கிட்டு தான் போகுது. 1 lakh, 2 lakh, 3 lakh, 4 lakh, இப்போ 4, 5 ஆகலாம் நாங்கள் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். 5 ஆனான்னா 50 ஆனான்னு. மை காட் இஸ் மை ப்ரொவைடர், தேவன் என் தேவன், எல்லாவற்றுக்கும் கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் எப்போதும் கொடுக்கும்போது கூடத்தான் கொடுப்பார், கூடத்தான் கொடுப்போம். ஒவ்வொரு வருஷமும் கான்ஃபரன்ஸ் முடிஞ்ச பின்னாடி நாங்கள் கூடுதலாக இருந்துச்சுன்னு தான் சொல்லியிருக்கோம். ஒரு சில கான்ஃபரன்ஸில் அப்படி ஜஸ்ட் இழுத்துக்கு பறிச்சுக்கணும் வரும், அப்படிலாம் வந்து வி ஃபியர்டு, நாங்கள் பயந்துருக்கிறோம். ஆண்டவரே
Where we lack to honor you. உம்மை கனம் பண்ண நாங்கள் எங்கே தவறினோம்? ஏதாவது காரியம் வந்து உங்களுடைய சித்தத்துக்கு முரணா நாங்கள் செஞ்சிருக்கோமா? பார்த்திருக்கோம். ஆமருமையானவர்களே, அதுதான் தேவனை கனம் பண்றது. தம்மை கனம் பண்ணுகிறவர்களை தேவன் கனம் பண்ணுவார். உன் இருதயத்தில் தேவனை கனம் பண்ணு, உன் சிந்தனை வாழ்க்கையில தேவனை கனம் பண்ணு. பரிசுத்த ஆவியாகிய தேவன் உன் இருதயத்தில் வாசம் பண்ணுகிறார். அவர் உள்ளே பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த இருதயத்தில் பிளாக் இருந்துச்சுன்னு சொன்னா என்ன பண்றாங்கன்னா, சரீரப்பிரகாரமா உள்ள வந்து ஒரு அந்த அஞ்சியோகிராம் சொல்லிட்டு ஒரு சின்ன வயர்ல அப்படி நுனியில ஒரு சின்ன கேமரா வச்சு உள்ள விட்டுருவாங்களாம். அது உள்ள போய் நமக்கு வெளியில தெரியாத அந்த இடங்கள்ல எல்லாம் போய் அப்படி இப்படியே பளிச்சு பளிச்சுன்னு உள்ள இருக்கிற பிளாக் சைட்லாம் போட்டோ எடுத்துருது, அப்படி வெளியில காமிச்சு கொடுத்துருது. பரிசுத்த ஆவியானவர் உள்ளேயே இருக்கிறார். அவர் நம் இருதயத்தின் நினைவுகளையெல்லாம் பார்க்கிறார். ரோமர் 2:16 வாசிக்கிறோம், நான் எங்கே எப்போ பேச சொன்னாலும் பாப்ப, நீ இருதயத்தில் உண்மையாரு, இருதயத்தில் சுத்தமாரு, உன் இருதயத்தை பார்க்கிற தேவனுக்கு முன்பாக அதை சுத்திகரித்துக்கொள். எந்த மனிதனை குறித்தாவது நீ பகைமை உணர்வை வைத்திருக்கிறாயா? தேவனுக்கு பயந்த ஆண்டவரே என்னை ரட்சியும், என்னை விடுதலையாக்கும். அவர் மேல வெறுப்பு, கசப்பு, பெருமை, பொறாமை, ஆண்டவரே என்னை ரட்சியும், என்னை விடுதலையாக்கும். ஏன்னா தேவன் அங்கே வாசமாயிருக்கிறார். அந்த இடத்தை நீ சுத்தமா வச்சுக்க. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். என்ன அருமையானவர்களே, இருதயத்தில் ஒழுக்க கேடான பாலிய இச்சைக்குரிய கெட்ட சிந்தனைகள் இருக்கிறதா? இருதயத்தில் தெய்வ பயம் இருக்கிறதா? தேவன் பார்க்கிறார், என் இருதயத்தின் நினைவுகளை எல்லாம் பார்க்கிறார். நான் என்ன நோக்கத்தோடு கூட இதை செய்கிறேன்? ஒரு ஆணுக்கு உதவி செய்கிற பெண்ணே, நீ என்ன நோக்கத்தோடு கூட செய்கிறாய்? உன்னை அறியாமலே நீ பாலிய இச்சைக்கு அடிமையாக முடியும். பாசம் என்ற பெயரால் நீ பாலிய இச்சைக்கு அடிமையாக முடியும். ஜாக்கிரதை. ஒரு பெண்ணுக்கு உதவி செய்கிற ஆணே, நீ என்ன நோக்கத்தோடு கூட செய்யற? நீ தங்கச்சின்னு சொல்லிட்டு போ, நீ அண்ணன் அக்கான் வேணா சொல்லிட்டு போ, அத்தை மாமான்னு வேணா சொல்லிட்டு போ, சிஸ்டர் பிரதர், உன் இருதயத்தினுடைய நினைவுகளை தேவன் பார்க்கிறார். அது நீ மற்றவங்களுக்கு முன்பாக மறைத்து விடலாம், ஆனால் உன் அந்தரங்கங்களை பார்க்கிற தேவன். மத்தையிலிருந்து சுவிசேஷம் 6 வாசிக்கிறோம், ஜபம் பண்ணும்போது அந்தரங்கங்களை பார்க்கிற தேவன். சகோதரர் அன்னைக்கு சொன்னார், ஃபாஸ்டிங் உபவாசம் இருக்கும்போது அந்தரங்கங்களை பார்க்கிற உன் தேவன். அதே மாதிரிக்க தான தர்மம் பண்ணும்போது அந்தரங்கங்களை பார்க்கிற உன் தேவன். ஆமருமையானவர்கள், இன்னைக்கு விளம்பரங்கள் எல்லாம் நிறைய, எந்த விளம்பரத்தை பார்த்தாலும் சரி, சிகரெட் விளம்பரத்துக்கு கூட பொம்பளை படத்தை தான் போடுறான், மதுபான கடையில் கூட பெண்கள் படத்தை தான் போடுறான். ஏன்? ஏன்னா ஆண்கள் மிக எளிதில் கவர்ச்சியான ஒன்றை தான் பார்ப்பாங்க. ஒரு கடையில் வந்து அவன் வந்து ஆண்களுக்கான துணிமணி விற்கிற கடையாக இருந்தாலும் பெண்ணை போட்டு தான் விளம்பரம் போடுறான். ஏன்னா ஆண்கள் வந்து அவ்வளவு இருதயத்தில் பால் ஈச்சிக்கு அடிமையா இருக்கிறார். ஏன்னா அதைத்தான் பார்க்கணும். அருமையானவர்களே, நம்முடைய இருதயத்தின் யோசனைகளை தேவன் பார்க்கிறார். நம்முடைய நான் வந்து ரட்சிக்கப்பட்ட நாளில் சில வெளியரங்கமான வேத வசனங்களை வச்சுதான் நான் வந்து போற வழி தப்புன்னு கண்டுபிடிச்சு வந்தேன். ஆனா சபையில் இருந்து கொண்டு நான் என் இருதயத்தின் சிந்தனை வாழ்க்கையில் தோற்று போனவனாக இருந்தேன். இந்த சகோதரர் மூலமாக நான் சத்தியத்தை கேட்ட பின்னாடிதான் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாய், இருதயத்தின் நினைவுகளில் தேவன் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார் என்ற வார்த்தையை நான் தெரிந்து என் நினைவுகளில் சுத்தமானேன். ஆமரிமானவர்களே, என் நினைவுகளில் அசுத்தமான சிந்தை, பொறாமை. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நம்மளை ஒருத்தர் கனமுன்னா அவங்கள நம்ம கனம் பண்ணுவோம், நம்மளை ஒருத்தர் கனவீனம் பண்ணால் அல்லது நம்மளை கண்டுக்கல அல்லது நமக்கு ஒரு ப்ராப்பர் ரெஸ்பெக்ட் கொடுக்கல, உடனே நாம் வந்து அவங்களை குறித்து ஒரு பிட்டர் தாட்ஸ், அவங்களை குறித்து ஒரு கசப்பான எண்ணங்கள், அவங்கள டிகிரேட் பண்ணுறது, இப்படியெல்லாம் நமக்குள்ள எண்ணங்கள் வர முடியும். ஆண்டவரே, இருதயத்தை பார், நீர் என்னை பார்க்கிறீர், எனக்கு வரக்கூடிய கனமோ கனவீனமோ கஷ்டமோ நஷ்டமோ எதுவாக இருந்தாலும் சரி, அது உம்மிடத்திலிருந்தே அவர் நீர் அனுமதிக்காமல் எனக்கு ஒன்று வராது. என் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சின்னஞ்சிறு காரியங்களையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர், உமக்கு தெரியாமல் என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. இதுதாங்க தேவனை கனம் பண்ணுறது. தேவன் அறிந்திருக்கிறார். தேவனுக்கு தெரியாமல் யாராவது நம்ம கை வைக்க முடியுமா? தேவனுக்கு தெரியாமல் என் வாழ்க்கையில் ஒன்று நடக்க முடியுமா? அவர் அனுமதிக்கிறார். அப்படி அனுமதிக்கலை நான், ஆண்டவரே உமக்கு சித்தம் இல்லாவிட்டால் இது என்னை விட்டு அகலக்கடவுன்னு சொன்னால் தேவன் அகலும், கண்டிப்பாக அதை அகலும்படி செய்வார். செய்வாரா செய்ய மாட்டாரா? தேவன் கண்டிப்பாக செய்வார். எனவே விசுவாசம் அன்னைக்கு கேட்டோம், விசுவாசத்தினால தேவனை கனம் பண்ணுங்க. ஆண்டவராக இயேசு சொன்னார், மண்ணுலகில் தேவகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ? மறுபடியும் ஆண்டவர் வரும்போது விசுவாசத்தை காண்போம். விசுவாசம்னா என்ன? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையின் மேல் உள்ள நம்பிக்கை, அவருடைய வல்லமையின் மேல் நம்பிக்கை, அவருடைய அன்பின் மேல் நம்பிக்கை, அவருடைய இரக்கத்தின் மேல் நம்பிக்கை, அவர் எல்லாம் அல்ல தேவன் என்று அவருடைய குணாதிசயம் ஒவ்வொன்றிலும் நம்பிக்கை. அப்படியானால் நாம் ஏன் மோசம் போனோம்? காலையில் நம்ம சகோதர பிரகாசம் பேசும்போது கேட்டது போல, தத்தளித்தாய், ஏன் தத்தளித்தா? அன்னைக்கு நிறைய பெண்களுடைய இருதயம் தத்தளிக்குது. வாலிப வயசுல, சின்ன வயசுலயே அவர்கள் யாராவது ஒரு வாழ்க்கை துணையை தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மளுக்கு எங்கே கல்யாணம் நடக்கும், அவசரப்படாத. உனக்கு ஒரு தகப்பன் உண்டு. ஒருவேளை உன் உலக தகப்பன் அவிசுவாசியா இருக்கலாம், அக்கறை இல்லாதவரா இருக்கலாம், பணம் இல்லாதவரா இருக்கலாம், உன்னை குறித்து அக்கறை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உனக்கு ஒரு தகப்பன் உண்டு, ஆவிக்குரிய தகப்பன், உன் பிதா, உன்னை சிருஷ்டித்தவர். அவர் உன் தாயின் வயிற்றிலேயே உன்னை பெயர் சொல்லி அழைத்தவர். ஆமருமையான உள்ளே, தாயின் வயிற்றில் தாங்கினேன், தலை நரைக்கும் வரை தாங்குவேன் என்று வேதம் சொல்கிறது. எனவே அவர் உன்னை தாங்குவார். அவர் உனக்கு ஏற்ற வேலையில் எல்லாவற்றையும் செய்வார். அப்படி இருக்க வாலிப பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்றேன், சகோதரிகளே, நீங்க அழகா இல்லை, நான் என் முக தோற்றம் நல்லா இல்லை, நான் கற்பா இருக்கிறேன், அல்லது எனக்கு படிப்பு இல்லை, அல்லது எனக்கு வசதி இல்லை, எங்க அப்பா அம்மா என் மேல அக்கறையே இல்லை, என் திருமணத்தை குறித்து யோசிக்கிறதே இல்லை. நான் சொல்றேன், உங்களுக்கு தான் முதல்ல திருமணமா. உங்க சபையில அழகா இருக்கிறவங்க, படிச்சவங்க, வசதியா இருக்கிறவங்களுக்கு பின்னாடி திருமணம். நான் அனுபவத்தை சொல்றேங்க, நான் பார்த்திருக்கேன், நான் அனுபவத்தை சொல்றேன். என்னுடைய சபையில நான் 1983 இருந்து விசுவாசியா இருக்கிறேன், எத்தனையோ வருஷமா சபையில மூப்பரா இருக்கிறேன். என் அனுபவத்தை சொல்றேன், இந்த பெண்ணுக்கு எப்படி திருமணம் ஆகுமோ அதுக்கு தான் முதல்ல திருமணம் ஆகும். இதுக்கு ஒன்றும் குறைச்சல்ல, அதுக்கு தான் பிந்தி திருமணம் ஆகும். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. விசுவாசி தேவனை கனம் பண்ணு, தேவன் உன்னை கனம் பண்ணுவார். விசுவாசிக்கிறவன் தான் பாக்கியவான். விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவன் தத்தளிக்க மாட்டான், விசுவாசிக்கிறவன் தன் பாதையிலே போய்கொண்டே இருப்பான், வழி தப்பி போக வேண்டாம். நீ எத்தனை நாளானாலும் சரி, எத்தனை வருஷமானாலும் சரி, தேவன் உனக்கென்று ஒரு துணையை வைத்திருப்பார், அல்லது திருமணமே ஆகாம இருக்கணும், அதுக்கு கிருபை தருவார். நீ வழி தப்பி போகாத, வழி தவறி ஆடாய், நீ தெரிய வேண்டாம். அருமையான சகோதரனே, நீ படித்திருக்கிறாயா, வேலை வேண்டுமா, அல்லது படிப்பதற்கு வழி வேணும்? நான் சொல்றேன், என்னோட சபையில் உள்ள ஒரு சின்ன தம்பி, அம்மா இல்லை, அப்பா இல்லை, ஆனா அவனுக்கு படிக்கிறதுக்கு, அடுத்த படிப்பு படிக்கிறதுக்கான பணம் இப்ப பேங்க்ல ரெடி, அடுத்த வருஷம் படிக்கிறதுக்குள்ளான பணம் இப்ப பேங்க்ல ரெடி. நான் சிறு வயதிலேயே தாய் இழந்தவன், தகப்பனை இழந்தவன். தேவனை என்னை கைவிடவே இல்லை. அன்னைக்கு நான் வந்து அவிசுவாசியா இருக்கும்போது கூட நான் என்ன எழுதினேன், காட் இஸ் கிரேட் அப்படின்னு நான் எழுதிட்டு இருப்பேன். ஏதாவது சும்மா பேனா எழுதி பார்க்கணும், நம்ம ஏதாவது ஒரு வார்த்தை எழுதுவோம்ல, காட் இஸ் லவ் அப்படின்ட்டு, காட் இஸ் கிரேட் அப்படின்னு நான் எழுதுவேன். காட் இஸ் ரியலி கிரேட் இன் மை லைஃப். ஆம் உரிமையானவர்களே, நம்ம எல்லாருமே உண்மையிலேயே, வி நீட் நாட் பி த கிரேட் மேன் ஆஃப் காட் ஆர் கிரேட் உமன் ஆஃப் காட். நம்ம பெரிய கீர்த்தி வாய்ந்த தேவ மனுஷனா அல்லது தேவ மனுஷன் எல்லாம் இருக்கலாம், ஆனால் ஒன்னு சொல்ல விரும்புறேன், வி ஆர் தி மேன் ஆஃப் கிரேட் காட், வி ஆர் தி உமன் ஆஃப் கிரேட் காட். நாம் ஒரு மனுஷன் யார் என்றால், பெரிய தேவனுடைய கீர்த்தி வாய்ந்த தேவனுடைய மனுஷன், கீர்த்தி வாய்ந்த தேவனுடைய மனுஷன். நீங்க கீர்த்தி இல்லாதவளா இருக்கலாம், ஆனால் உங்களை கரம் பிடித்திருக்கிற தேவன் கீர்த்தி உள்ளவர், சர்வ வல்லமை உள்ளவர், வானத்தையும் படைத்தவர். அவரை கனம் பண்ணணும்னா, அவர் ஆவியா இருக்கிற தேவன் உன் இருதயத்தில் வாசமாயிருக்கிறார், உன் இருதயத்தை சுத்தமாக வைத்துக் கொள், தெய்வ பயத்தோட வாழு, பொறாமை. ஆமருமையானவர்களே, நம்மை காட்டில் இன்னொருவர் கனம் பண்ணிட்டா, நம்மளை காட்டில் இன்னொருத்தர் கொஞ்சம் சான்ஸ் கொடுத்துட்டா, நம்முடைய இருதயத்துக்குள்ள வந்து கொஞ்சம் லேசா அப்படி பொறாமை வர முடியும். ஒரு முறை என்னுடைய சிந்தனையில் அப்படி வந்தது, தேவன் எனக்குள்ள ஒரு 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 சின்ன அப்படி ஒரு ஃபிளாஷ் மாதிரி ஒன்று கொண்டு வந்தார். ஏப்பா, அவங்களெலாம் முன்னாடி கனம் பண்ணப்படுறாங்க, உனக்கு வந்து ஒரு கடைசி இடம்னு வச்சுக்க, இப்போ உனக்கு வந்து விருப்பம் இல்லாமல் இருக்கல, என்னை இப்படி கனவீனமெண்டான்னு நினைக்கிறீங்களே, பரலோக ராஜ்யத்தில் கடைசியாக தான் அது ஒரே ஒரு இடம் இருக்குது, வேண்டாம் நான் நரகத்துக்கு போகிறேன் நீ சொல்லுவியா, சொல்லுவியா, பரலோக ராஜ்யத்தில் இப்போ கடைசி இடம் தான் இருக்குது, உனக்கு ஒரே ஒரு இடம் தான் இருக்குது, அதுக்கு ரொம்ப கடைசியான இடம். Will he say, no, hell is better? Yes, ஒருத்தன் சொன்னான், எனக்கு பரலோக ராஜ்யத்தில் நான் தேவனை காட்டல் முதன்மையாக இருக்கணும், இல்லைன்னா நரகத்திலேயாவது நான் முத ஆளா இருக்கணும். சாத்தான் தேவதூதனா இருந்தா போயிட்டான். இப்போ உன் இருதயத்துல ஒன்னு சர்ச்சிலையோ அல்லது வேற எங்கேயோ என்னை முத ஆளா காணும், கனம் பண்ணணும், இல்லைன்னா பெட்டர் நான் பரவ நரகத்திலேயாவது போய் முத ஆளா இருக்கேன்னு சொன்னா, யூ ஆர் நம்பர் ஒன் ஏஜென்ட் ஆஃப் த டெவில், யூ கேன் கோ தர், நீங்க தான் நம்பர் ஒன் பிசாசனுடைய ஏஜென்ட், நீங்க போகலாம். ஆண்டவரே, கடைசி இடமா இருந்தாலும் சரி, இப்ப நான் மெட்ராஸுக்கு கண்டிப்பா போயான், நாளை காலையில ஒரு வேலையோ முக்கியமான வேலைன்னா, நான் ஸ்டாண்டிங்ல ஃபுட் ஸ்டெப்லயாவது நின்றுக்கிறேன், நான் ஃபுட்போர்ட்லயாவது நின்றுட்டு நான் என்ன செஞ்சிடறேன், போயிடுறேன் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? ஆனா எனக்கு அது முக்கியம் இல்லாத வேலைன்னு சொன்னா, சீட்டு சரியில்லை, நல்ல வண்டியா இருந்தா பரவாயில்லை, இன்னைக்கு டிக்கெட்டை கேன்சல் பண்ணி நாளைக்கு போய்க்கலாம். பரலோக ராஜ்யம் உனக்கு முக்கியமா முக்கியம், பரலோக ராஜ்யம் முக்கியமா இல்லையோ, தேவன் முக்கியம் சொன்னா சொல்றேன், தேவன் உன்னை எந்த ஸ்தானத்துல வைக்க விரும்புறாரோ ஆயிரும். தேவனை கனம் பண்ணு. ஆண்டவரே, நீங்க எனக்கு இந்த இடத்துல தான் வச்சிருக்கீங்களா, பரவாயில்ல ஆண்டவரே. அந்த நாளுக்கு நாள் சகோதரர் சொன்னார் சரித்திரம்,
அந்த நாளுக்கு நாளில் அந்த மனுஷன் திருப்தியா இல்லைன்னா நாளே நாளில் மறுதல் வச்சுட்டு வெளியே வந்திருப்பார். நீ என்ன சொல்றியோ செய்யறையா, நான் சொன்னது தப்பு, இந்த நாளுக்கு நாளை விட்டு நாலு நாளில் என்னை வெளியேற்று. போயிருக்க முடியுமா இல்லையா? போயிருக்க முடியும். ஆனால் அந்த மனுஷன் அவ்வளவு பாடுகள்லையும் என் தேவன் இந்த நாளுக்கு நாளுக்குள்ளதான் நான் வாழணும்னு சொன்னான், பரவாயில்ல என் நாள் பூரா நான் இங்கே வாழ்வேன்னு சொல்லிட்டேன், வாழ்க்கை பூரா இங்கே கழிச்சு செத்தார்னு சொன்னான். அவருடைய விசுவாசம் எவ்வளோ பெரியது! எல்லாருக்கும் அப்படி தேவன் விடவே மாட்டார், கவலைப்படாதீங்க. அதை நினைக்கும்போது நான் நினச்சிக்கலாம், இந்த நாளுக்கு நாளில் எப்படிரா உட்காந்துருப்பார், எப்படி படுத்திருப்பார், எப்படி தூங்கியிருப்பார். நமக்குள்ள கற்பனையில் கூட யோசிச்சு பார்க்க பயமாக தான் இருக்கு. ஆனால் நிச்சயமாக சொல்கிறேன், நம் திராணிக்கு மிஞ்சி தேவன் ஒரு காலம் சோதிக்கவே மாட்டார். தேவன் தம்முடைய சகல ஞானத்தின்படி தான் எல்லாத்தையும் செய்வார். எனக்கு வரக்கூடியதான ஒரு சோதனை உங்களுக்கு வராது, உங்களுக்கு வரக்கூடியது எனக்கு வராது. எனக்கு ஒன்னை அனுமதிச்சா கண்டிப்பாக அதை செய்யக்கூடிய கிருபை தேவன் எனக்கு தருகிறார். உங்களுக்கு ஒன்னை அனுமதிச்சா அதுக்குள்ள கிருபை உங்களுக்கு தருவார். தேவன் அன்புள்ள தகப்பன், அவர் ஒரு காலம் நம்மை கைவிடவே மாட்டார். எனவே அந்த நம்பிக்கையின் தேவனை நன்றியோடு கூட நாம் துதிப்போமா? அருமையானவர்களே, கடைசியாக ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். 1 Samuel 16:7 வாசிப்போம். நாம் சகோதரர் சொன்னார் அந்த வசனம், நம்ம காலை ஏற்கனவே கேட்டதான். 1 Samuel 16:7 அங்கே என்ன வாசிக்கிறோம்னா, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். Sangeetham 19:12-14 நான் வாசிக்கிறேன். Sangeetham 19:12-14 அந்த சங்கீதத்தை நான் வாசிக்கும் பொழுது பாருங்க, பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை, ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்கிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். பாருங்க, அதெல்லாம் எவ்வளவு, அதற்கு அப்படி யோசிச்சு பார்த்தோம்னா எவ்வளவு தேவன் வந்து படைப்புகளெல்லாம் எப்படி தேவனை மகிமைப்படுத்துகிறது என்று வாசிக்கலாம். 12 வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாகி இருப்பேன். என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. கர்த்தரை இருதயத்தில் கனம் பண்ணுவோம், கர்த்தர் நம்மை கனம் பண்ணுவார். உண்மையாய் இருதயத்தில் தேவனை விசுவாசித்து அவருடைய வல்லமையும் அவருடைய இரக்கத்தையும் அவருடைய ஞானத்தையும் விசுவாசிக்கிறவர்கள், உண்மையிலே தேவன் என் இருதயத்தில் வாசமாக இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள், அந்த இடத்தை சுத்தமாக தெய்வ பயத்தோட சுத்தமாக வைத்திருக்க, அதில் ஒரு அசுத்த நினைவுகள் வரும் பொழுது ஐயோ இனி ரட்சியம் ஆண்டவரே கதறுகிறவர்கள், அருமையானவர்களே, அவர்கள்தான் தேவனை உண்மையாக இருதயத்தில் கனம் பண்ணுகிறவர்கள். அப்படிப்பட்டவர்களை தேவன் கண்டிப்பாக கனம் பண்ணுவார், 100க்கு 100 கனம் பண்ணுவார், சந்தேகமே கிடையாது. நாம் எல்லாரும் இப்பொழுது தலைவனை முழங்கால் படிடுவோம். நாம் இந்த கான்ஃபரன்ஸில் கேட்ட எத்தனையோ வார்த்தைகள், அருமையானவர்களே, நாம் தாகத்தோடு வந்திருந்தால் வெறுமையாக திரும்பவே மாட்டோம். தாழ்மையுள்ளவர்களை தேவன் ஒரு காலம் வெறுமையாக அனுப்பவே மாட்டார். எனவே உங்களுக்கு நேராக வந்த வார்த்தைகளை சொல்லி தேவனுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறவர்கள், ஒரு சிலருக்கு மாத்திரம் வாய்ப்பு. தயவுசெய்து யாராவது ஒருத்தர் உங்களுக்கு முந்திட்டா கொஞ்சம் சத்தத்தை அடக்கி அடுத்தாப்புல நீங்கள் ஜெபிக்கலாம். 2-3 பேர் சேர்ந்து அட்டடத்தில் ஜெபிக்க வேண்டாம். இப்பொழுது ஒரு சில சகோதரர்களும் சகோதரிகளும் தேவனை மகிமைப்படுத்தி கேட்ட வார்த்தைகளுக்கு நன்றி சொல்லி நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் நன்றியுள்ளவர்களாய் தேவனுக்கு நேராக நன்றி ஜெபத்தை ஏறெடுக்கலாம்.